யார் சில அநேகருக்கு சொல்லியிருப்பேன், சிலருக்கு சொல்லாமல் இருப்பேன். சொல்லாத உங்களுக்குமாக என் புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். பாஸ்டர் சொன்ன அதே வாக்குத்த வார்த்தையை தான் நானும் எடுத்து வச்சிருக்கேன். முதலே சொல்லிவிட்டார். சரி, சொல்லியிருந்தாலும் அதுல இருந்து ஒரு சில காரியங்களை நான் பார்த்து கட சொல்ல போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர்கள் நிருபம் அதே 6:14 ஆண்டவர் வாக்குத்தங்களை நாங்கள் மறக்க கூடாது. நான் கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாய் தேவன் சொன்ன வாக்குத்தங்களை பாடமாக்கி திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை ஜபிக்கிற ஜபம் முடிவிலே அந்த வாக்குத்தங்களை சொல்லி நான் ஜபித்து வருகிறேன். அதுபோல இன்னும் உங்களுக்கு வாக்குத்தங்கள் அந்த ஊர்களுக்கும் வாக்குத்தம் இருக்கிறது. ஆகவே பொதுவானவாக தேவன் சபைக்கு தர்ற வாக்குத்தத்தை உங்கள் சமூகத்திலே வைத்து நான் 2-3 நாட்களாக தியானித்து அந்த காரியத்தை பார்த்த காரியத்திலே வந்த வார்த்தை அதே வார்த்தையை தான் பாஸ்டருக்கும் தெய்வம் கொடுத்திருக்கிறார். அப்ப இது ஒரு காரியம் ஒன்று நடக்க போறது. ஆனால் சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு தேவனுடைய வார்த்தையை அதை எபிரேயர்கள் நிருபர் எழுதினவர் அந்த காரியத்தை வைத்து சொல்கிறார். நிச்சயமாக உங்கள் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பவர் என்று சொல்லவில்லை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இதே 12 இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12:3 பார்த்தால், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம். என்னன்னு சொன்னால், எங்கள் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன். அடுத்த சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். அடுத்தது, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். இது மூன்றை உங்களால் எண்ண முடியுமா? பூமியின் தூளை எண்ண முடியாது, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது, கடற்கரை மணலை எண்ண முடியாது. அப்ப இப்படியாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் சில காரியங்களை செய்ய வேண்டியதாயிருந்தது. அவேத்திலிருந்து அவன் 3 காரியங்களை செய்ததை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே அவன் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவர் அவன் அழைக்கும் போது முதலாவது அவன் சொல்கிறார், நீ உன் தேசத்தை விட வேண்டும். 2700 தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டும். அடுத்து சொல்றார், உன் உணத்தையும் உன் உறவினர்களையும் உன்னை கட்டி பிடித்திருக்கிற உலக ஆசைகளையும் நீ என்ன செய்ய விடும் என்றால் விட வேண்டும். அது மாத்திரமல்ல, உன் தாப்புடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்று சொல்லும் போது, உன்னை நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லிவிட்டு அங்கு ஆசீர்வாதத்தை குறித்து சொல்வது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன எடுத்தார், 2007 என்னென்ன காரியத்தில் தேவனுக்கு பெரியமில்லாத காரியங்களோ, இவன் தேசத்தை விட வேண்டும், தன் இனத்தை விட வேண்டும், தான் சாப்பிட வீட்டை விட வேண்டும், தியான காரியங்கள் எங்களிடத்திலிருந்து விட்டுவிட்டால், 2008 ஆசீர்வாதம் ஆண்டாய் நிச்சயமாய் எங்கள் ஒவ்வொருக்கும் பழிக்கும் வாய்க்கும். இரண்டாவது அந்த ஆபிரகாமுக்கு தேவன் இப்படியான காரியத்தை சொல்லிப்பட்டு 17 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து எப்படி இரு? உத்தமனாய். அப்ப என்ன நடந்தது? 12 16 முடிவுக்கு வரை கிடையிலே ஏதோ தேவனுக்கு உத்தமம் இல்லாத ஒரு காரியத்தை அவன் செய்துவிட்டான். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருக்க வேண்டும். விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்க வேண்டும். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி பகர்கிறார். ஆகவே தேவனுக்கு முன்பாக இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் உத்தமனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் என்று சொன்னால், இவ்விடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் 22 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை சோதிக்கும்படியா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகபுதனும் உன் நேசகுமாரனும் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். 75 வயசிலே வாக்குத்தனம் பண்ணி 100 வயதிலே பிறந்த மகன் இசாக்கு என்று பெயரிட்டது, சிரிப்பு என்று மகன் என்று அவன் பெயரிட்டது. அவை அப்படியா இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசரோமன் இசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே மோரியா தேசத்திலே அங்கே காண்பிக்கப்படும் ஒரு மலையிலே நீ பலியிட வேண்டும். ஒரு கதை இல்லை. நான் இந்த அறிவுக்கு இதை சிந்திச்சு பார்த்த வேளையில முந்தி ஆபிரகாம் எல்லாத்துக்கும் தேவ சமூகத்திலே நிக்கிறவனா இருந்தான். இப்போது என்னவோ தெரியாது, அவர் ஆண்டவரை விட ஆண்டவர் கொடுத்த ஆசுரத்தில் வெற்றி விட்டாரே தெரியவில்லை. அப்படி இல்லை, வேதத்தில் வெற்றி விட்டதான் காரணத்தினால்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அவனை சோதிக்கும்படி செய்தாரோ தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை சோதிக்கும்படி செய்தபோது அவன் என்ன செய்கிறான்? அழைத்துக் கொண்டு போகிறான். ஈசாக்கு கேட்கிறான், அட்டை இருக்கு நெருப்பு இருக்கு பழகிறதுக்கு ஆடு எங்க என்றது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வான், நான் தொழுது கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறான். தியான காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டு வந்துவிட்டு அங்கே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிற 9 வசனத்திலே அந்த மலைக்கு போய் தானும் மகனும் போய் கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கிடத்தி கட்டி போட்டு கிடத்துறான். இப்பத்த பிள்ளை என்ன செய்ய செய்தா? அவன் சொல்படி பிள்ளையும் கீழ்படைந்து கட்டி ஆட்டுக்காய் வச்சு போட்டு கத்தியை ஊங்கு போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு ஆபிரகாம் தான் குமாரனை விட்டு பிடிக்க தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவனை இது அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே என்று சொல்லும்போது ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கார்த்தா அதை தகனபடியாய் பலியிடுகிறார். அந்த இடத்துக்கு ஆபிரகாம் பேருகிறான், யெகோவா ஜீரே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. திருப்பி ஆண்டவர் முதல் வாக்குத்தத்தம் பண்ணவர் திண்டாந்திரம் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், அல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறது 16 வசனத்திலே, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். ஆண்டவர் அப்படிதான், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரன் என்று முதல் சொன்னார். அதே இதில் நீ புத்திரனும் உன் ஏகசுதனும் என்று பாராமல் அவனை நீ ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியா, இந்த காரியத்தை நீ செய்தபடியால் என்ன நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தை பெற்றிருந்தாலும் அவன் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் இருந்தது. ஒன்று, தேசத்தையும் இனத்தையும் காப்பினையும் விட்டு வர வேண்டியிருந்தது. இரண்டாவது, அவன் உத்தமனாயிருக்க வேண்டியிருந்தது. மூன்றாவது, தேவனை விட நாம் எதை நேசித்திருக்கிறது தேவனுக்கு பிரிய மேலாத விருப்பம் இல்லாத காரியம். அவை வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. ஆகவே தேவன் உங்களை இந்த வருஷத்தில் 2008 ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆபிரகாம் குறித்து 18 சொல்லப்படுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, தோன்றி தூதனான ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆகவே நம் தேவன் 2008 ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியங்களை நாங்கள் செய்யும் போது நிச்சயமாய் என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாப்பார். ஆகவே இந்த ஆசீர்வாத ஆண்டிலே தேவன் கிருபையாய் நிறைவாய் உங்கள் ஒவ்வொருளையும் இந்த காரியத்திலே ஆசீர்விக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி.